நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நாட்டின் கிழக்கு கரையோர பகுதிகளில், குறிப்பாக நியூ சவுத் வேல்ஸ் மற்றும் குயின்ஸ்லாந்து மாநிலங்களில் இக்குளிர்கால பகுதியில் மழை மற்றும் பலத்த காற்று நிலவக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இது பற்றிய செய்தியின் பின்னணி வழங்குகிறார் மகேஸ்வரன் பிரபாகரன். ஆஸ்திரேலியாவின் கிழக்கின் பல பகுதிகளில், குறிப்பாக நியூ சவுத் வேல்ஸ் மற்றும் குயின்ஸ்லாந்து மாநிலங்களில் வருகின்ற நாட்களில் மழை மற்றும் பலத்த காற்று நிலவக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது.
The heaviest rain fell in Penrith, picking up 7 millimetres, 6 millimetres falling in Seven Hills, Toongabby, Warunga and in Mona Vale. Across New South Wales right now, there is a storm warning for large hail and damaging winds around the northern tablelands. The heaviest rain so far has fallen in the central tablelands, 18 millimetres in Orange and 17 millimetres falling in Bathurst.
இந்த நிலமை கடல் அருகே உருவாகும் குறைந்த காற்றழுத்த மண்டலங்களின் விளைவாக ஏற்படுகிறது. மழை என்பது குளிர்காலத்தில் பொதுவாக குறைவாக காணப்படும். ஆனால் இந்த ஆண்டு நிலைமைகள் வித்தியாசமாக உள்ளன. பெரும்பாலான நாட்களில் ஈரமான வானிலை, நன்கு நிலைத்த மழை மற்றும் கடுமையான காற்றழுத்த மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்று வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மழை அதிகரிப்பதற்கான முக்கிய காரணிகள் என்ன? தாழ்ந்த காற்றழுத்த மண்டலங்கள், அதாவது லோ பிரஷர் சிஸ்டம்ஸ். கிழக்கு கடற்கரை பகுதியில் தொடர்ந்து தோன்றும் இந்த மண்டலங்கள் நீராவியை குவித்து மழையை உருவாக்குகின்றன. இரண்டாவது, கடல் வெப்பநிலை உயர்வு. இந்த ஆண்டில் கடலின் மேற்பரப்பில் உள்ள வெப்பநிலை சராசரியை விட 1.5 பாகை செல்சியஸ் வரை அதிகமாக உள்ளது. இது அதிக ஈரப்பதம் கொண்ட காற்றை உற்பத்தி செய்கிறது. அடுத்தது லானினோ எல்நீனோ எதிர்மாற்றங்கள். பசிபிக் கடல் சூழ்நிலை தற்போது லானினியா முடிவடைந்த பின்னர் ஒரு எதிர் நீடிப்பு நிலையில் இருக்கிறது. இதனால் மழை நிலைத்திருக்கும் வாய்ப்பு அதிகமாகிறது. அடுத்து தொடர்புடைய காற்றோட்டங்கள், மொய்ஸ்ட் ஈஸ்டர்லி ஃப்ளோஸ். இந்த காற்று வடிவம் கடலில் இருந்து நிலப்பகுதிக்குள் ஈரத்தன்மையை கொண்டு வந்து மழையை ஊக்குவிக்கிறது. இந்த மழை அதிகரிப்பினால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன? நகர்ப்புறங்களில் போக்குவரத்து தாமதங்கள், வெள்ள பாதிப்புகள், கழிவுநீர் வடிகால் சிக்கல்கள், கட்டிடப் பணிகளில் தாமதம். அத்துடன் விவசாயம் மீதும் தாக்கம் ஏற்படும். கொத்தமல்லி, தக்காளி, பீன்ஸ் போன்ற குறுகிய பருவ பயிர்கள் நனைந்து பழுதடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கால்நடைகள் ஈரநிலத்தில் பாதிக்கப்படலாம். அடுத்ததாக வாடகை வீடுகள் மற்றும் பழைய கட்டிடங்களில் ஈரப்பதத்தால் பாசி பூச்சிகள் அதிகரிக்கலாம். இந்நிலைமையினால் மனநலம் மற்றும் உடல் நலத்திலும் தாக்கம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் ஒன்று வைட்டமின் டி குறைபாடு ஏற்படும் வாய்ப்பு. இதற்கான காரணம் மழைக்காலங்களில் குறைந்த சூரிய ஒளி. அடுத்ததாக சீசனல் எஃபெக்டிவ் டிசோர்டர் உருவாகும் வாய்ப்பு. வயதானோருக்கு மூட்டுவெளிகள் அதிகரிக்கலாம். சிறுவர்களுக்கு தொற்று நோய்கள் விரைந்து பரவலாம். இந்நிலைமை தொடர்பில் பொதுமக்களுக்கு வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் என்ன? தொடர்பான வானிலை தகவல்களை சரிவர பின்தொடருங்கள். பொம் அல்லது வெதர்சோன் போன்ற நம்பகமான ஆதாரங்களில் இருந்து அறிவிப்புகளை பாருங்கள். வீடுகளின் நீர் வடிகால் அமைப்புகளை பரிசோதியுங்கள். வீட்டு கூரைகள் மற்றும் நீர் ஓடி வழியும் வாய்க்கால்கள் போன்றன தடையில்லாமல் இருக்க வேண்டும் என்பதனை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வாகன ஓட்டிகள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். மழை நீரால் வழுக்கும் சாலைகள், நீர் கடந்து செல்லும் இடங்களை தவிர்க்க வேண்டும். உடல்நல பராமரிப்பு. சூரிய ஒளி குறைவான நாட்களில் வைட்டமின் டி உணவுகளை அதிகம் உட்கொள்ளுதல் வேண்டும். இந்த குளிர்கால பகுதியில் மழை அதிகம் காணப்படும் என்பது சாதாரணமானதா இல்லை காலநிலை மாற்றமா? வானிலை ஆய்வாளர்கள் காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை மிக தெளிவாக கூறுகிறார்கள். கடந்த 50 ஆண்டுகளை கொண்டு பார்க்கையில் மழையுடன் கூடிய குளிர்காலங்கள் தற்போது அதிகமாக ஏற்பட்டுள்ளன. கடல் வெப்பநிலைகள் அதிகரிக்கின்றன. பூமியின் வளிமண்டல ஈரப்பதம் அதிகரித்து நிலப்பகுதியில் நீண்ட நேரம் மழை கொட்டும் சூழ்நிலை உருவாகிறது. இவையெல்லாம் காலநிலை மாற்றத்தின் வெளிப்பாடுகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளன. 2025 ஆண்டின் குளிர்காலம் நாம் நினைத்ததை விட வெவ்வேறாக இருக்கப் போகிறது. சாதாரண குளிர் மற்றும் சூரிய ஒளி குறைவான ஒரு குளிர்காலத்தை நாம் அனுபவிக்கப் போகிறோம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.